அதிகாரம் 16. தேவதூதர்களை ஆளுபவர்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் யார் என்று அறிந்திருத்தல் நம் விசுவாசத்திற்கு அவசியமானது. நாம் தேவனுடைய குமாரர் மற்றும் குமாரத்திகள், பிதாவினுடைய ராஜ்யத்தில் அவரது தெய்வீக ஆலோசகர்களாக இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளோம். நான் இப்பொழுதே ராஜ்யத்தினுள் பிரவேசித்தாலும் அதன் முழுமையை பூமி ஏதேனை போல் மாறுவதனை நாம் இன்னும் காணவில்லை. இப்பொழுதே ஆனால் முழுமையாக இல்லை என்ற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த முரண்பாட்டினை வேதம் முழுமையும் நம்மால் காண முடியும். இன்னும் முழுமை பெறாத ராஜ்யத்தின் சில அம்சங்கள் குறித்து நாம் இவ்வதிகாரத்தில் சிந்திக்கலாம். ராஜ்யத்தில் நமது தற்போதைய பங்களிப்பு. தேவனுடைய ராஜ்யத்தில் நமது பங்களிப்பு முன்குறிக்கப்பட்டதல்ல. நாம் இயந்திர மனிதர்கள் செயலாற்றும்படி வடிவமைக்கப்படவில்லை. அவ்வாறு நாம் படைக்கப்பட்டிருந்தால் அது நாம் தேவனுடைய சாயலாய் அவரது பிரதிநிதிகளாய் படைக்கப்பட்டதற்கு எதிரானது. நாம் தேவனை போல் சுதந்திரம் உள்ளவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். நமக்கு முழு அதிகாரம் இல்லை என்றால் நாம் அவரை போல் இருப்பதில்லை, மாறப்போவதும் இல்லை. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை தொழுது கொள்வதற்கோ அல்லது அவரை எதிர்த்து போராடுவதற்கோ முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நாம் எதை விதைக்கின்றோம் என்பது முன்னதாகவே தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் தேவன் நமக்கு மேலானவர். அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அது நிச்சயமாகவே நிறைவேறும். அது மனித சுதந்திரத்தினால் பாதிக்கப்பட போவதில்லை. நாமோ அல்லது தெய்வீக சக்திகளோ அதனை ஒருபொழுதும் சீர்குலைக்க முடியாது. நான் முதல் அதிகாரத்தில் குறிப்பிட்ட பரலோக ஆலோசனை சங்கத்தை குறித்து சற்று சிந்திக்கவும். 1 ராஜாக்கள் 22 வேதம் கூறுகின்றதை நம்புகிறீர்களா என்று கேட்டேன். அதன் பின்னர் தெய்வீக ஆலோசனை சங்கத்தை குறித்து நான் குறிப்பிட்டேன். தேவன் தீயவனான ஆகாப் மரிக்க வேண்டுமென தீர்மானித்தார். அது நடந்தே தீரும். ஆனால் அவன் எவ்வாறு சாக வேண்டும் என்று தீர்மானிக்கும் அதிகாரத்தை தெய்வீக ஆவிகளிடம் விட்டு கொடுத்தார் என்று 1 ராஜாக்கள் 22:19-23 வாசனங்களில் வாசிக்கின்றோம். முன்கிரிக்கப்படுதலும் மற்றும் சுதந்திரமும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. தேவனது திட்டங்கள் ஒரு நாளும் வீழ்த்தப்படுவதோ அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதோ இல்லை. பாவம் மற்றும் முரட்டாட்டங்களை மீறி அவர் தனது சுதந்திரமான பிரதிநிதிகளை கொண்டு தன் விருப்பங்களை நிறைவேற்றுவார். சி.எஸ். லூயிஸ் ஒருமுறை சொன்னது போல், நீங்கள் எதை செய்தாலும் அதிலிருந்து ஒரு நன்மையை அவரால் உருவாக்க முடியும். ஆனால் நாம் கீழ்ப்படிவதனால் அருளப்படவிருந்த நன்மை அல்ல. நாம் இப்பொழுதும் இனி வரும் நாட்களிலும் எவ்வாறு தேவனுடைய ஆலோசனை சங்கமாக இருக்கின்றோம்? தற்போது மனிதர்களை இருளிலிருந்து விடுவிப்பதில் தேவனுடன் பங்களிக்கின்றோம். பொறாமை எண்ணங்களும் தீய குணங்களும் நிறைந்த தேவனுக்கு எதிரான புத்திசாலிகளான தீய சக்திகள் மத்தியில் தேவனுடைய சத்தியங்களை அறிவித்து மற்றும் அதனை பாதுகாப்பதில் தேவனுடன் பங்கு பெறுகின்றோம். தேவன் விரும்பியவாறு வாழ்வை அனுபவித்தல் பங்கு பெறுகின்றோம். இவையெல்லாம் வரப்போகும் ராஜ்யத்திற்காக நம்மை பயிற்சிவிக்கின்றது. உலக அலுவல்களில் சிக்கி தெய்வீக கண்ணோட்டத்தை இழந்த கொரிந்து சபையை பார்த்து பவுல் கேட்பது, நீங்கள் தேவதூதர்களே நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா? அவர் இவ்வார்த்தைகளின் மூலம் சிறப்பான ஒன்றை அறிவுறுத்தியுள்ளார். தேசங்கள் மீது நியமிக்கப்படுதல். ராஜ்யத்தின் முழுமை இன்னும் நிறைவேறவில்லை. அது நடக்கும்போது இருளின் அதிகாரங்கள் முற்றிலும் முறியடிக்கப்படும். தேசங்களை ஆளும் பிசாசின் சக்திகளான தெய்வங்கள் அனைத்தும் நிரந்தரமாக நீக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட தேவனுடைய மனித குடும்பம் மற்றும் ஆலோசனை சங்கத்தால் மாற்றியமைக்கப்படும். இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறுவதை கவனிக்கவும், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். வெளிப்படுத்துதல் 2:25-28. இயேசு தனது புதிய பூமியில் ஒரு புதிய உலகளாவிய ஏதேனில் தனது சிங்காசனத்தில் அமரும் தருணத்தில் அதனை தன் சகோதர சகோதரிகளுடன் பகிர்ந்து கொள்வார். அதிகாரங்களும் மற்றும் வல்லமைகளும் தூக்கி எறியப்பட்டு அவ்விடத்தில் நாம் நியமிக்கப்படுவோம். தேசங்கள் மீது ஆளுகை செய்யும் அதிகாரம் தேவனுக்கு உண்மையான தேவதூதர்களிடம் அளிக்கப்படாமல் நமக்கு கொடுக்கப்படும். நாம் தேவதூதர்களை விட மேலானவர்களாக தேவனுடைய புதிய ஏதேன் ராஜ்யத்தில் அமர்த்தப்படுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:28. சற்று குழப்பமான வாக்கியமாக தோன்றுகின்றதா? நான் அவருக்கு அதிகாலை நட்சத்திரத்தை கொடுப்பேன். தீய சக்திகள் முறியடிக்கப்பட்ட பின் நாம் இயேசுவுடன் இணைந்து தேசங்களை ஆளப்போவதை அது குறிக்கின்றது. அதிகாலை நட்சத்திரம் தெய்வீக ஜீவராசிகளை குறிக்கும் பதம். அது மேசியாவையும் குறிக்கும். மேசியாவும் ஒரு தெய்வீக ஜீவராசியானபடியால் நட்சத்திரம் என்ற சொல் அவரது ராஜ்யத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்னாகமும் 24:17 கூறுவது, ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு தன்னை குறித்து இவ்வாறு கூறுகின்றார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கின்றேன். வெளிப்படுத்தல் 22:16. வெளிப்படுத்துதல் 2:25-28 கூறப்பட்டுள்ள வல்லமையானது இயேசு தன்னை அதிகாலை நட்சத்திரமான மேசியா என்று குறிப்பிடுவது மட்டுமின்றி அதிகாலை நட்சத்திரத்தை நமக்கு அருளுகின்றார், அவர் தனது ராஜ்யத்தை நமக்கு பகிர்ந்தளிக்கின்றார், நாம் அதனை புரிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்துதல் 3:20-21 அவர் மேலும் கூறுவது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எதற்காக நாம் அவரது திவ்ய சுவாபத்தின் பங்காளிகளாக மாற்றப்படுகின்றோம்? எதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை அவரது சகோதர சகோதரிகளாக தனது ஆலோசனை சங்கத்தில் அறிமுகப்படுத்துகின்றார்? தேவன் விரும்பியவாறு பூமியின் மீதான ஆளுகையை நமக்கு அளிக்கவே புதிய உலகளாவிய ஏதேனில் பரலோகம் பூமியில் வந்து வாசம் செய்யும் நித்திய ஏதேன். ஆதியாகமத்தின் முதல் 5 அதிகாரங்களில் மனிதர்கள் மற்றும் தெய்வீக ஜீவராசிகளை உள்ளடக்கிய தெய்வ ராஜ்யத்தின் மையமாக ஏதேன் விளங்கியது. எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரம் நம்மை ஏதேனுக்கு திரும்ப அழைத்து செல்வதில் ஆச்சரியமில்லை. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் தனியை கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1-5. ஜீவ விருட்சம் தேசங்களை குணப்படுத்தும் என்பதனை கவனித்தீர்களா? துரைத்தனங்களாலும் மற்றும் வல்லமைகளாலும் தற்போது ஆளப்படும் தேசங்கள் தேவனது புதிய குமாரர்கள் மற்றும் குமார்த்திகளான நம்மால் இயேசுவின் வருகைக்கு பின் ஆளப்படும். வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தில் ஜீவ விருட்சம் தோன்றுவது இது முதல் முறை அல்ல. முடிவு வரை நிலைத்திருப்பவர்களை குறித்து இயேசு கூறுவது வெளிப்படுத்தல் 2:7-11. அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிங்க கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஜீவ விருட்சத்தின் கனி ஏதேனில் உள்ள கனி. முதலாம் மரணம் சரீரப்பிரகாரமான மரணத்தை குறிக்கின்றது. ஆதாம் பாவம் செய்து ஏதேனிலிருந்து விரட்டப்பட்ட பின் அது நடந்தது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன் எல்லா மனிதரும் விசுவாசிகள் மற்றும் அவிசுவாசிகள் உயிர்ப்பிக்கப்பட்ட போதால் 2 மரணம் என்பது கடைசி நியாய தீர்ப்பினை குறிக்கின்றது. வெளிப்படுத்தல் 21:8. தேவனுடன் புதிய ஏதேனில் வசிப்பவர்கள் 2 மரணம் அடைவதில்லை. இதன் முக்கியத்துவம் என்ன? பல கிறிஸ்தவர்கள் மரணத்துக்கு பின் என்ன நடக்கும் என்பதனை குறித்த தெளிவான அறிவின்றி காணப்படுகின்றனர். அதனை குறித்து முழுமையும் வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் சில காரியங்கள் குறிப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன. நாம் எப்பொழுதும் பாடிக்கொண்டு யாழ் மீட்டி மேகங்களில் மிதக்கப் போவதில்லை. அழகிய மெத்தைகளில் அமர்ந்து நம்மை பிரிந்து சென்ற குடும்பத்தினருடன் அல்லது பிரபலமான விசுவாசிகளுடன் பேசுவதில் காலம் செலவழிக்கப் போவதில்லை. மாறாக ஏதேனில் தேவன் அருளிய வாழ்வை வாழப்போகின்றோம். தேவன் படைத்த யாவற்றையும் அனுபவிப்பதிலும் மற்றும் அதனை பராமரிப்பதிலும் அலுவலாக இருப்போம். நம்முடன் தேவனுக்கு உத்தமமாயிருக்கும் தேவதூதர்களும் இருப்பர். பரலோகமும் பூமியும் இனி பிரிந்திருப்பதில்லை. நமது நித்திய நிலை என்னவென்று அறிதல் நமது தற்போதைய சிந்தனைகளை செதுக்க வேண்டும் என்று பவுல் கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. இத்தகைய மகத்தான எதிர்காலம் நம் நிகழ்காலத்தை சரியான கண்ணோட்டத்தில் காண நமக்கு உதவும். பவுல் மேலே கூறிய வசனங்களை தொடர்ந்து கொரிந்தியருக்கு அவர் எழுதிய 2 நிருபத்தில் கூறியது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் சகோதரருக்கு ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். 2 கொரிந்தியர் 1:3-9 தேவன் நம் ஜீவனை காக்கின்றவர். ஆனால் நாம் மரித்தால் இயேசுவோடு அவரது சிங்காசனத்தில் அமர்த்தப்படும்படி எழுப்பப்படுவோம். 3:21 நமது முடிவை மனதில் கொண்டோ அல்லது அதனை மறந்தவர்களாகவோ நாம் வாழ்கின்றோம். நமது நித்திய நிலையை குறித்த நம் அறிவு நாம் நடந்து கொள்ளும் விதத்தை மாற்ற வேண்டும். நீங்கள் விரும்பாத அற்பமாக எண்ணும் அல்லது நிராகரிக்கும் உங்களோடு பணிபுரியும் ஒரு நபருடன் நீங்கள் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்று அறிந்தால் அவரோடு ஒப்புரவாக அல்லது நண்பராக நீங்கள் முயற்சி செய்வீர்கள். அப்படியென்றால் நம் சக விசுவாசிகளை நாம் எவ்வாறு ஏளனமாக நடத்த முடியும்? ஒரு அவிசுவாசியை இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு நாம் ஏன் முயற்சிப்பதில்லை? நாம் நித்தியத்தை மனதில் கொண்டோ அல்லது மறந்தோ வாழ்கின்றோம். உங்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு இயேசு உங்களுக்காக இன்னும் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதற்காக விசுவாசிகளுடன் கௌரவம் பார்க்கின்றோம்? எதற்காக பிறரது கவனத்தை ஈர்க்க அல்லது தனிப்பட்ட ஆதாயத்தை தேட முயற்சிக்கின்றோம்? அவர்களது நித்தியத்தை குறித்து பவுல் நினைவுபடுத்த வேண்டிய கொரிந்தியரை காட்டிலும் நாம் யோக்கியர்களா? நாம் கிறிஸ்துவோடு ஆளப்போகின்றவர்கள் என்பதில் திருப்தியாக அல்லது திருப்தியற்றவர்களாக வாழ்கின்றோம்? கிறிஸ்தவனே, நீ யார் என்பதை அறிந்து தேவன் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்களை அறிந்து வாழ வேண்டிய காலம் இது.